தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. புத்தகத்தின் பெயர் ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2. ஆசிரியர் ஜெயகாந்தன். பதிப்பு ஆண்டு 1969. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, அத்தியாயம் 10. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. 40 வருஷமாச்சு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்து கை நிறைய ஒரு கூடை சொப்பை வச்சுண்டு அப்பா தூக்கிண்டு வந்து விட்டாளே. அப்போ அம்மா அவர்தான் எங்க மாமியார் இருந்தார். மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா, பெத்த தாய்க்கு மகளா இருந்தது 5 வருஷ காலந்தானே. மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டு பொன் தானே. கூடத்திலே என்னை இறக்கி விட்டுட்டு மேல் துண்டாலே முகத்தை முடிண்டு அப்பா என்னத்துக்கு அழுதார்னு இப்பவும் நேக்கு புரியலை. இதோ இந்த முற்றத்திலே அப்பவே அடத்துக்கு குறைச்சல் இல்லை. அந்த செங்கல் தரையிலே தான் பம்பரம் விட்டாகணும்னு நாக்கை துருத்தி கடிச்சுண்டு சொடுக்கி சொடுக்கி பம்பரம் விட்டுண்டு நிற்கிறாரே. இவர் நேக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சே. அதுக்காக நறுக்கு நறுக்குன்னு வந்து தலையில கொட்டுறதோ. போடான்னு ஒரு நாள் நன்னா வச்சுட்டேன். சமையல் உள்ளே காரியமா இருந்த அவர் ஓடி வந்தார். ஐயையோ என்னடி இது, அவன் இவன் அவனை, அவன் மட்டும் என்னை குட்டலாமோ. அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது. என்னை கட்டி அணைச்சுண்டு எங்க உறவை பத்தி விளக்கி சொல்றார். ஆனால் எல்லாம் புரியும் காலம் வரைச்சேதானே புரியறது. நினைச்சு பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. இவர்கிட்ட நேக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது? பயம்னா அது சந்தோஷமான பயம், மரியாதையான பயம். பயம்ங்கிறதை கூட சரியில்லை, அது ஒரு பக்தின்னு தோன்றது. எப்படியோ வந்துடுத்தே. 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த மனுஷனை கட்டிண்டு நான் என்னத்தை கண்டேன்? ஒரு அது உண்டா ஒரு இது உண்டான்னு குளத்தங்கரையிலிருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியும் பண்ணிண்டு திரிகிறாளே, அவளெல்லாம் என்ன ஜென்மங்களோ அம்மா. நீக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமாம், எந்த கோயில்ல வேணாலும் நின்னு ஈர துணியை கட்டிண்டு சொல்வேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. பாக்கறவா சொல்லுவா நீக்கு குழந்தை இல்லைங்கிறதே பெரிய குறையா சொல்லுவா. சொல்றா, நானே கேட்டிருக்கேன், எதுக்கு பொய் சொல்லுவானேன்? நீக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறமா தான் புரிஞ்சது. நேக்கே சொந்தமா ஒன்னும் புரிஞ்சிடலை, அவர் புரிய வச்சார். அவராலே தான் அது முடியும். பேச ஆரம்பிச்சார்னா எங்கேருந்துதான் அந்த சூத்திரங்களெல்லாம் கையை கட்டிண்டு வந்து நிற்குமோ? சாஸ்திரங்களிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் நிரூபணங்களை எடுத்துக்காட்டி எப்பேற்பட்ட சந்தேகங்களானாலும் சரி, என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளானாலும் சரி, அவரோட பேச்சினாலேயே அடிச்சு ஓட்டுற சாமர்த்தியம். அப்படி ஒரு வாக்குபலம், அப்படி ஒரு ஞானம், அது அவருக்கு மட்டும்தான் வரும். ஏதோ எங்க ஆத்துக்காரருங்கிறதுக்காக ஒரேடியா புகழ்ந்துடுறேன்னு நினைச்சுக்காதீங்கோ. அவரை புகழற அளவுக்கு நேக்கு ஞானம் போராது. அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான நிறைச்சர குஷி வந்து சகதர்மினியா வாச்சிருக்கேன் பாருங்கோ. இத பத்தி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார். அவருக்கு நான் சகதர்மினியா இருக்கிறது எவ்வளவு பாந்தம்ங்கிறதை பத்தி, அவருக்கு அதுல எவ்வளவு சந்தோஷங்கிறதை பத்தி. அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்றது? அவருக்கு சகதர்மினியா இருக்கிறதுக்கு நேக்கு தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாகவே இருக்கட்டுமே. அதனாலே அவரை புகழற தகுதி நேக்கு வந்துடுத்துன்னு அர்த்தமாயிடுமா? மகாவித்துவான் ஸ்ரீமான்னு சொன்னா இந்த ராஜதானி பூரா தெரியும். இவரோட பிரக்யாதி சென்னை பட்டணம் என்ன காசி வரைக்கும் பரவி இருந்தது. இவர்கிட்ட படிச்சவாள், இந்த ஆத்திலே நேக்கு கூட மாட வேலை செஞ்சவாள், எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்திலேயும் இருக்கா தெரியுமோ? நாமே பெத்து நாமே வளர்த்து நாயும் புனியமா நின்னு இருந்தா தானா? இதோ இப்பவும் சங்கரமடத்து திண்ணையிலே எதிரே வரிசையா குழந்தைகளை உட்காத்தி வச்சுண்டு அவர் வித்யாபியாசம் பண்ணி வச்சுருக்கார். அவர் குரல் மட்டும் தனியா ஒத்தையா கனமா நாபியிலிருந்து கிளம்பி ஒழிக்கிறதை கேட்கறச்சே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்புறம் இந்த வாண்டு படைகளெல்லாம் கூட சேர்த்துண்டு முழங்கறதே, அந்த குழந்தைகள் அத்தனை சிரத்தையோட பக்தியோட மெல்லீசு குரலிலே அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசப்பட்டு அந்த கனமில்லாம அந்த ஸ்தாயை மட்டும் எட்டுறதுக்கு பயத்தை எக்கிண்டு மார்மேல கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்றாளே, அது வந்து காதலி விழறச்சு வயத்தை என்னமோ செய்யறதே, அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமோ? அவர்தான் சொல்லுவார், குழந்தையை பெத்துக்கிறது ஒன்றும் பெரிய காரியமில்லை, அதுக்கு வயத்தை அடைச்சி வளர்த்துடுறதும் ஒன்றும் பெரிய காரியமில்லை, அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தன் ஆக்கிறது தான் பெரிய காரியம். நாமெல்லாம் சாதாரண குழந்தைங்களை பெத்தவாளுங்கிற பெயரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்றவாளுங்கிற பேரு தான் சிரேஷ்டமானது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவார். நீக்கு எங்கே அதெல்லாம் திருப்பி சொல்ல வர்றது? ஆனா அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரியறது. இவர்கிட்ட படிச்சுட்டு இப்போ பட்டணத்திலே ஏதோ காலேஜில் சமஸ்கிருத ப்ரொஃபஸரா இருக்கானே சீமாச்சு, இப்போ பண்டித ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு பெயராம். கேக்கிறச்சே என்னமோ மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பெத்தாத்தான் வருமோ? பெத்தவள் இங்கேதான் இருக்காள், தன் பிள்ளை தன்னை சரியா கவனிக்கலன்னு காலத்துக்கும் சபிச்சுண்டு. ஒன்னொன்னும் அவர் சொல்றச்சே என்னமோ சமத்காரமா தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும். திடீர்னு அன்னைக்கே அவர் எவ்வளவு சரியா சொன்னார்னு நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னொன்னும் நடக்கும். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்சே சீமாச்சுவோட அம்மா ஒரு நாழி நிறுத்தி வச்சு, அந்த சீமாச்சு இவளை திரும்பி கூட பார்க்காமே மாமியார் வீடே கதின்னு போயிட்டதையும், அவனை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவள் பட்ட கஷ்டத்தையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாளே, அப்போ நீக்கு தோணித்து இப்படி பெத்துக்கவும் வேண்டாம் இப்படி சபிக்கவும் வேண்டாம்னு. ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலையை தலையை ஆட்டின்றிருந்தேனே ஒழிய நீக்கு புரிஞ்சது இந்த கிழவி பொறாமையிலே கடந்து எரிஞ்சுட்டு இருக்காள்னு. கிழவிக்கு இங்கே ஒரு குறைச்சலும் இல்லை, நன்னா சௌக்கியமாத்தான் இருக்காள். இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையினால மத்தவா இன்னும் சுகப்பட்டுடுவாளோங்கிற ஆத்திரம் கிழவி மனசை அலக்கழிக்கிறது. பாத்தியதை கொண்டாடுறவாளால எப்படி பாசம் கொண்டாட முடியறதே இல்லேன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரியறது. இல்லேன்னா இந்த கேள்வியோட சேர்ந்துண்டு நானும் சீமாச்சுவை ஒரு பாட்டம் பாடிட்டு தானே வந்திருப்பேன். இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமா அலசி அலசி பார்த்துடுறாரோ? தனக்கு அதனாலே நஷ்டமா லாபமானு கூட யோசிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறா எத்தனை பேர் அதை ஒத்துக்கலைங்கிறத பத்தியும் கவலைப்பட மாட்டார். அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்துவராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேல திணிச்சாலும் தூண்ணு தள்ளி எரிஞ்சிடுவார். அப்படி அதை தூர எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுண்டு வாதம் பண்ணவும் தயாராயிருப்பார். நானும் இத்தனை காலமா பார்த்துட்டுருக்கேனே, ஒத்தராவது அதென்னமோ நீங்க சொல்றது சரியில்லை சுவாமின்னு சொல்லிண்டு போனதே இல்லை, அப்படி சொல்லுண்டு வருவா. அவளோடெல்லாம் திண்ணையில உட்காந்து இவர் பேசிட்டு இருக்கச்சே நான் அவர் முதுகுக்கு பின்னாலே அறையிலே உட்காந்து கேட்டுருப்பேன். அவர் பேசுறதுலே ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்லை. அவர் என்னமோ இங்கிலீஷ் பேசுறார், நேக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு மேலே இவர் இங்கிலீஷ் படிச்சார். ஒருத்தருக்கு சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துண்டு, அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அவர்கிட்டே இவர் இங்கிலீஷ் கத்துண்டார். இங்கே இருந்து கும்பகோணத்துக்கு போய் என்னென்னமோ பரீட்சை எல்லாம் எழுதினார். இப்போ இவர் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் அங்கெல்லாம் படிக்கிறவாளுக்கு பாடமா வச்சிருக்காளாம். 10 வருஷத்துக்கு முன்னே காசியிலே ஏதோ மகாநாடுன்னு இவர் போறச்சே நானும் கூட போனேன். இவருக்கு என்னென்னமோ பட்டம் எல்லாம் கொடுத்தா நேக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வெள்ளி குடத்து நிறைய கங்கா தீர்த்தம் கொண்டு வந்து ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்தேன், நேக்கென்ன குறைச்சல்? அப்போதான் காசியில இருந்து திரும்பி வரச்சே சென்னப்பட்டணத்திலே சீமாச்சு அதில தங்கினோம். பட்டணத்து பெரிய ரயிலடிக்கு சீமாச்சு மோட்டார் காரோட வந்திருக்கான். ரயிலடியிலேயே எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான். சமுத்திர கரையெல்லாம் சுத்தி காட்டினான். சென்னை பட்டணத்திலே மோட்டார் கார் இல்லாமே உண்ண முடியாதாம். அப்பவும் முன்னே மாதிரியே இவர்கிட்டே வந்து கையை கட்டிண்டு நின்னுண்டு ஏதேதோ சந்தேகமெல்லாம் கேட்டுண்டான். ஆனா அவன் காலேஜுக்கு போறச்சே அவனை பார்க்கறதுக்கு நேக்கே பயமா இருந்தது. துரை மாதிரி என்னென்னத்தையோ மாட்டின்னு இருக்கான், இவர் என்னடான்னா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஒரு நாள் இந்த அத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றது. யார் யாரோ பெரிய மனுஷாள், சீமாச்சு ப்ரொஃபஸராக இருக்கானே, அந்த காலேஜை சேர்ந்தவாளாம், எல்லாம் வந்து இந்த அத்து திணையில தான் உட்காந்துண்டா. சீமாச்சு மட்டும் சொந்தமாக அடுக்களை வரைக்கும் வந்துட்டான். நான் அவன்கிட்டே அடிக்கடி ஒரு நடை வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோன்னு கேட்டேன். எனக்கு எங்கே முடியறது, என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுண்டான். அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தை சொன்னான். அவன் வேலை பார்க்குற காலேஜில் இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்தில் வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்கிறாளாம். ஆனால் இவரை கேட்கறதுக்கு பயப்படுறாளாம். நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சிட்டு வந்திருக்கானாம். இன்னும் என்னென்னமோ சொன்னான். நேக்கு கூட ரொம்ப ஆசையாத்தான் இருந்தது. இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில உட்காந்துட்டு பேசினா அப்படி பேசினா. நான் அறைக்குள்ளே உட்காந்து கேட்டுண்டே இருந்தேன். நேக்கு அவர் பேசினது ஒன்னும் புரியலை. ஆனால் ஒன்னு புரிஞ்சது, அவா ஜம்பம் இவா கிட்ட சாயலைன்னு. கடைசியிலே அன்னைக்கு அவள்லாம் போனப்புறம் நானே கேட்டுட்டேன், உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன? அங்கே படிக்கிறவாளும் மாணவர்கள் தானே, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசையாசையா நம்பிக்கையோட வந்தான். நான் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார். இவருக்கு இது ஒண்ணு உடம்போடையே பிறந்தது அந்த சிரிப்பு. அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான். சிரிச்சுண்டே சொன்னார், சீமாச்சு கட்டின்னு திரிகிறானே, அந்த மாதிரி என்னை வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்க ஆசையா இருக்காக்கும். வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதா? ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? எப்படி மரியாதை இருக்கும்? இவன் கூலி வாங்குறவன் ஆயிடுறானே, கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் போட்டுண்டு என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டானாலும் அந்த கும்பலுக்கு தலைவரா வாங்கோம்பா. எனக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா? நீயே சொல்லுன்னார். நான் என்னத்த சொல்றது, பேசாம அவர் பேசிட்டு இருந்ததை வாயை மூடிண்டு கேட்டு இருந்தேன். இவர் உடம்பிலே ஒரு சட்டையை போட்டு நிக்கிற மாதிரி நினைச்சு பாக்கிறப்பவே நேக்கு சிரிப்பு சிரிப்பா வர்றது. அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாம இருக்கே, நானும் அவரோட சிரிச்சுட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டேன். அவரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நான் போய் அவரை கேட்டதை நினைச்சுதான் வெக்கப்பட்டேன். ஆனாலும் இந்த 40 வருஷத்தில் அசடாவேதான் இருக்கேன். புதுசு புதுசா ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது, அவர் சிரிக்க வேண்டியது, இப்படி ஒரு ஜென்மமாயிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னே பாருங்கோ, இப்படித்தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துட்டு வந்து, மாமி மாமி இது கவர்மெண்ட் நடத்துகிற பரிசுச்சீட்டோ அதிர்ஷ்டச்சீட்டோ என்னமோ சொல்லி 1 ரூபாய்தான் வாங்கிக்கோங்கோ, கிடைக்கிறதே கஷ்டம், உங்களுக்காக சேர்த்து நான் வாங்கிட்டு வந்தேன்னு தந்தான். நானும் அதை பற்றி ஒன்றும் பிரமாதமாக நினச்சிக்காம ஏதோ குழந்தை நம்ம நினச்சுண்டு அக்கறையோடு வாங்கி வந்திருக்கேன்னு 1 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டேன். அந்த குழந்தை அதை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணினான். எத்தனையோ பேர் அதிலே பிரைஸ் வந்து லட்சாதிபதியா ஆயிட்டாளோ, ஏழைகளுக்குத்தான் அதுவும் விழறதாம், இன்னும் என்னென்னவோ சொன்னான். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் வாங்கினேன். ஆனாக்க அன்னைக்கு சாயந்தரமே இவர் திண்ணிலே உட்காந்துண்டு ஒரு 5-6 பேர்கிட்டே இந்த பரிசு சீட்டை கீழ்ச்சி கட்டின்னு இருந்தாரே பார்க்கலாம். அறையிலே உட்காந்து கேட்டுண்டு இருக்கிறப்ப என்னை அப்படியே செவுள்லே பலார் பலார்னு பிடிச்சுண்டு அறையிற மாதிரி இருந்தது. அதுவும் அன்னைக்கு அவர் பேசுறச்சே, அது சாதாரணமா எப்பவுமே பண்ணுவாரே, அந்த மாதிரி நிதானமான வாதம் மாதிரி இல்லை, இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்டவர் மாதிரி ஆவேசமா கத்தினார். என்னத்துக்கு இவருக்கு இதுல இவ்வளவு கோபம்னு நேக்கு புரியவே இல்லை. இந்த தேசத்திலே இது நடக்கலாமானும், சூதாடி சூதாடட்டும், சோரம் போறவா சோரம் போகட்டும், ராஜரீகம் பண்றவா லோக பரிபாலனம் பண்றவா, இதை செய்யலாமாங்கானோ? களிமுத்தி நாம அழிய போறோம்ங்கிறதுக்கு இதாங்கானும் அத்தாட்சி? நெறி தவறாம ராஜ பரிபாலனம் பண்ணின தர்மன் எப்படி அழிஞ்சான் யோசிச்சு பாரும். தர்மனே சூதினாலே தானே அழிஞ்சான். சூதிலே ஜெயிச்சவனும் வாழறதில்லே, தோத்தவனும் வாழறதில்லைங்கிற சத்தியத்தை தானே ஐயா மகாபாரதம் பேசுறது. சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு கேளும். சமாந்தஸ்திலே இருக்கிறவாதான் சூதாடலாம். அதுவே பாவம்தான். அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கா. ராஜரீகம் பண்றவா, ராஜ பரிபாலனம் செய்யறவா, பாமர மக்களை எல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூது ஆடுறாளே, இது அடுக்குமா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஜனசமூகத்திலே எந்த விவஸ்தையும் இருக்காது. ஓய், வறுமையினாலே அழியறதை விட சூதினாலே தான் ஜனசமூகமே அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவருக்கு தெரு தெருவா சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணா போருமா? அவர் சூதுன்னு பொருள் பாலில் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காரேன்னு அந்த பத்து பாட்டையும் எடுத்தெடுத்து சொன்னார். அர்த்தம் சொன்னார். மகாபாரதத்திலிருந்து ஸ்லோகங்கள் பாடினார். உருப்பிட மாட்டேல் உருப்பிட மாட்டேல்ன்னு தலையிலே அடிச்சுண்டார். எனக்கு வயத்திலே புலி கரைக்க ஆரம்பிச்சுடுத்து. ஏண்டா இந்த சனியனை ஒரு ரூபா கொடுத்து வாங்கினோம்னு இருந்தது. ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காக போய் இவ்வளவு ஆவேசம் காட்டுறாருன்னு புரியலை. இவர் சட்டை போட்டுக்கிறது இல்லை. லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாம கொடுமை வச்சுண்டு பஞ்சாங்கம் பார்த்து சவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்வாரோன்னு நான் பண்ணின காரியத்துக்கு வசதியாக மனசுக்குள்ளே எதிர்வாதம் பண்ணிட்டேன். அந்த சீட்டை வாங்கி வச்சுண்டதுனாலே இப்ப என்ன கெட்டு போயிடுத்துன்னு சமாதானப்பட்டுண்டாலும் திடீர்னு நாம போராத வேலை ஒரு 100 ரூபாய் விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ. ஊரு பூரா இதுன்னா ஒரே அக்க போராயிடும். அதுவும் இவர் இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கிறச்சே, நான் வாங்கி அது பரசியமா ஆயிடுத்துன்னா இவரோட நாணயத்தைனா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு நேக்கு மனசை குழப்பின்றே இருந்தது. அந்த குழந்தை அவன்தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து பத்திரிக்கைக்கார எல்லாம் போட்டா பிடிக்கிறவனையும் அழிச்சுண்டு எந்த பட்டிக்காடா இருந்தாலும் தேடிண்டு வந்துடுறாளாம். சென்னை பட்டணத்திலே இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய பெரிய மனுஷால் கையாலே தான் இதை தருவாளாம். அட கஷ்டகாலமே, சரி என்னமோ வாங்கிட்டேன், இதெல்லாம் என் வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடுறச்சே நானே பேச்சை கிளப்பினேன். என்ன அது, என்னமோ பிரைஸ் சீட்டாம், 1 ரூபாய் கொடுத்து வாங்கினவாளுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதாம். கவர்மெண்டாரே நடத்துறதுனாலே பொய் மோசடி ஒன்றும் கிடையாதாம், நாணயமா நடக்கிறதாம். பக்கத்தாத்து பொண்ணு 10 ரூபாய்க்கு ஒரேடியா வாங்கியிருக்காளாம். அது என்ன அதுன்னு கேட்டு வச்சேன். அது நம்மாத்து அடுக்கலை வரைக்கும் வந்தாச்சா? அது ராஜாங்கம் நடத்துற சூதாட்டம், அவ்வளவுதான். வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது. வாந்தி பேதி பைசூரி வராம தடுக்கிற காரியத்தை செய்யற கவர்மெண்டார் தான் இதையும் செய்யறா. அதனாலே அவளுக்கு பணம் கிடைக்கிறதாம், ஏழைகள் லட்சாதிபதியாராளாம். எப்படியும் போகட்டும், நீயும் நானும் லட்சாதிபதி ஆகலைன்னா அழறோம், நமக்கென்ன அதை பத்தினர். 1 லட்சத்தை கொண்டு வந்து உங்களண்ட கொடுத்தா வேணாம்னு சொல்லிடு வேளான்னேன். இவர் என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு அவமானமா இருந்தது, உடம்பு கூசித்து. 40 வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்குற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. நான் தலையை குனிஞ்சுண்டேன். நீங்கள் வேணாம்னு சொல்லுவேள், அது எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறேன். உங்கள் கொள்ளு பாட்டனாருக்கு மானியமாக கிடைச்ச இந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையிலே 3 வருஷமாக சுவத்திலே விரிசல் கண்டு மழை பெயரிச்சு ஒரே தெப்பமாக ஆறதே, அதை சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே. நமக்கு பணம் அவசியமாக தானே இருக்கு. எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமியை அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன், அது தப்பான்னு கேட்டேன். ஓ, நீ பேசுறத பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை, அப்படித்தானேன்னு கேட்டார். நான் பேசாம இருந்தேன். அசடே அசடே, ஆசைதான் மானத்துக்கு சத்ரு. அதிலே பரிசு வராதுங்கிறதுனாலே நான் அது தப்புன்னு சொல்லலே. வந்தாலும் அது அதர்மமா வந்த பல பேரை வயிறறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்றேன். தர்ம வழியில சம்பாதிக்காம வர செல்வம் பாப்ப மூட்டைனா? நீ சொன்னையே எங்க கொள்ளு பாட்டனாரை பத்தி, அவள்லாம் உஞ்சவிருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளா இருந்தா, நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. அப்பா இதே சங்கர மடத்திலே பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பார், சாயங்காலம் கலாட்சேபம் பண்ணுவார், காலையிலே உஞ்சவிருத்திக்கு போவார், மறுவேளைக்கு மீதி இல்லாம சேருகிற அளவுதான் அந்த பாத்திரம் இருக்கும். ஸ்லோகத்தை சொல்லிண்டு அவர் நடுவீதியிலே தான் நடப்பார். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த அத்து குழந்தை கையினாலே ஒரு பிடி அரிசி அளவா எடுத்துண்டு நடுவீதியிலே வந்து அவருக்கு பிக்ஷை தருவா. எதுக்கு தெரியுமா? குழந்தையின் கையை அளவா வச்சா பெரியவா கை அளவானா நாலு வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும். மத்தவா வீட்டில வச்சுண்டு காத்திருப்பாளே, அந்த பிக்ஷையை தடுத்த பாவம் அதிகமா போட்டவாளுக்கு வந்துடாதோ? அதுக்காகத்தான் அந்த மாதிரி பாத்திரமும் நிறைஞ்ச புறமும் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்க மாட்டார். பிக்ஷை போட வந்தவா தலையிலே ரெண்டு அச்சிதையை இவர் பாத்திரத்திலிருந்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார். அந்த வம்சத்திலே வந்த புண்ணியம்தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு. இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த நிம்மதியை, இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும்? சூதாட்டத்திலே பணத்தாலே லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம். ஒரு ஞானஸ்தனை, ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்லேன் பார்க்கலாம்னு அன்னைக்கு பூரா போய் வந்து போய் வந்து என்னண்ட பேசி கொண்டிருந்தார். இதெல்லாம் நடந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுத்து. அந்த சீட்டு சமாச்சாரத்தையே நான் மறந்துட்டேன். நேத்து அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே, ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து பரிசு கிடைச்சவா நம்பர் எல்லாம் வந்திருக்கு, உங்க சீட்டை கொண்டு வாங்க பார்க்கலாம்னு உற்சாகமா கத்திண்டு ஓடி வந்தான். நல்ல வேளை அந்த சமயம் அவர் ஆத்திலே இல்லை. எனக்கு வயத்தை என்னமோ பண்ணித்து. ஈஸ்வரா என்னை காட்டி கொடுத்துடாதேன்னு வேண்டின்றப்போ ஒரு யுக்தி தோணித்து. அதை எங்க வச்சோனோ காணோம்டாப்பான்னு அவன் போய் சொல்லிட்டேன். அதுல ஏதாவது ஒரு நம்பர் வந்து தொலைஞ்சிருந்தா ஊரே இங்க வந்து கூடிடாதோ? அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போயிடுத்து. கோவிச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான். அவன் போனப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு அறைக்குள்ள போய் தனியா வச்சுண்டு பார்த்தேன். நேக்கு படிக்க தெரியாதுனாலும் எண்கள் தெரியும். அந்த எண்களுக்கு முன்னாலே ஏதோ எழுத்து போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியலை. ஆனா அதே மாதிரி இந்த சீட்டிலையும் இருக்கான்னு தேடி பார்த்தேன். தெய்வமே, எடுத்த உடனே முதல் முதல்ல அதே மாதிரி 2 எழுத்து, அப்புறம் அதே மாதிரி 3, 7, 0, 1, 1, 6. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? ஐயையோ, இப்ப நான் என்ன செய்வேன்? மத்தியானம் அவர் வந்தப்ப சீட்டை கொண்டு போய் அவர் காலடியில வச்சு என்னை மன்னிச்சுடுங்கோன்னு அழுதேன். நான் விளையாட்டா அந்த குழந்தை வற்புறுத்தினானேன்னு வாங்கிட்டேன். இதை பத்தி நீங்க இவ்வளவு கோபமா இருக்கள்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நமக்கு எங்கே விழப்போறதுன்னு அசட்டையா இருந்துட்டேன். பிரைஸ் விழப்படாதுன்னு சுவாமியை வேண்டிண்டேன். இப்போ இப்படி ஆயிடுத்தே, மன்னிச்சு இதையும் என்னையும் ஏத்துண்டே ஆகணும்னு அழுதேன். அவர் அதே மாதிரி சிரிச்சார். சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார். முகத்திலே அந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார், அடியே நீ இப்போ லட்சாதிபதி ஆயிட்டே, சபாஷ். இது நான் சம்மந்தப்படாம நீயே தேடிண்ட சம்பத்து. என்னத்துக்கு என் காலண்டே கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை என் தலையில் கட்ட பாக்குறேன்? நேக்கு லட்சம் வேண்டாம்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாவே நேக்கு வேண்டாம். நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்னே மாதிரி இப்ப வர வர வேதாபியாசம் பண்றவா குறைஞ்சுண்டே வராளைங்கிறது தான். இன்னும் 10 பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும். பணத்தாலே அவ வரப்படாது, பணத்துக்காகவும் வரப்படாது. இது உனக்கு புரியாது. சரி, இது உன்னோட பிரச்சனை. நான் எப்பவுமே உஞ்சவிருத்தி பிராமணன் தான். என் தோப்பன் பாட்டன் எல்லோரும் வந்த வழி அதுதான். லட்சாதிபதிக்கு புருஷனா இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவும் எனக்கு கிடையாதுன்னு பேசிண்டே போனாரே அவர். ஏன் இப்படியெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசுறள்? இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ, நான் செய்யறேன். நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காதது நடந்துடுத்து. இனிமே நான் என்ன செய்யணும்னு அவரை திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட மனசிலே பசி இல்லாம என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். கடைசியிலே அவருக்கு பாடசாலைக்கு போக நேரம் ஆயிடுத்தாம். போகும்போது அதே மாதிரி சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனார். இந்த அதிர்ஷ்ட சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணினா அது உன் இஷ்டம். நேரா போய் படம் பிடிச்சுண்டு பத்திரிகையிலே போட்டோ போட்டுண்டு ஜம்முன்னு நீ வாழலாம். நான் இன்னார் சகதர்மின்னு சொல்லிக்கப்படாது. உன் திருப்திக்கு அந்த பொய்யை சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ. இல்லைன்னா இந்த மாயை வலையிலே நான் மாட்டிக்கலே, எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திரை சீட்டை கிழிச்சி எறி. ஆமாம், கிழிச்சி எரிஞ்சுடு. வேற யார்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிண்டாலும் ஒன்றுதான், நன்றியை வாங்கிண்டாலும் ஒன்றுதான். சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும். அதுக்கெல்லாம் பலியாகாம எந்த விதத்திலேயும் அந்த சூதுக்கு ஆட்படாமே அதை கீழ்ச்சி எறிஞ்சுடு. இரண்டும் உன்னோட இஷ்டம். அது பாவமா பாக்கியமானு முடிவு பண்ண வேண்டியது நீ. எனக்கு நாழியாருதுன்னு சொல்லிட்டு போயிண்டே இருக்காரே, இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ. தெய்வமே, 100,00,000, இந்த 100,00,000 அதிர்ஷ்ட லட்சுமியை நிர்தாட்சணியமா கிழிச்சி எறியறதா? அவர் கையிலே கொடுத்தா கிழிச்சி எரிஞ்சிடுவார். அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம், நம்மளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகிற காரியமா சொல்லுங்கோ. எத்தனை லட்சத்தையும் விட இவர் உசந்தவர் தான். நான் இல்லைங்கல, அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகாபுருஷர். உஞ்ச விருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது. இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்ச விருத்தி வாழ்க்கையிலையும் நீக்கு பெருமை உண்டு. பணம் பெரிசா ஞானம் பெரிசாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பணம் அது எவ்வளவு அதிகமானாலும் எப்படி நிலையில்லையோ, அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும் வாழ்க்கை சாஸ்வதம் இல்லையே. அப்படி நினைக்கிறதோ சொல்றதோ மகாபாவம். ஆனால் இந்த காலத்திலே எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை ஏறிவிடுவதில்லையே. இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா? சிவசிவா, உஞ்ச விருத்தி பண்றதிலே எனக்கென்ன பெருமை? எல்லோரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா. கட்டினவளை பிச்சைக்காரியா விட்டுட்டான்னு இந்த மகா ஞானியை பத்தியும் பேசுவா. அவர் கிழிச்சி எறியலாம், நான் அதை செய்யலாமா? ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் கையிலே சீட்டை வச்சுண்டு நிற்கிறேன். கணக்கிறது, இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, அத்தியாயம் 10, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ நிறைவு பெற்றது. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2 புத்தகம் நிறைவு பெற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்திற்காக இந்த புத்தகத்தை வாசித்தவர் பவானி முரளிகிருஷ்ணா. நன்றி.